தேவன் சபையிலே அவர் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். கேட்டது போல நாம் மிகவும் பாதுகாப்பான ஒரு இடத்துல இந்த கடைசி நாட்களில் நிற்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மை வைத்திருக்கிறார். வெளியே போனால் இதையும் இதைவிட மிகவும் மோசமான கொடிய காரியங்கள் தான் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 12:12 பின்பகுதியிலே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். நோவாவின் காலத்தில் நடந்தது போல இந்த நாட்களிலேயும் கொடுமை பொல்லாப்பு அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து அவன் அதிக கோபத்தோடு கூட அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். இந்த அதிகாரத்திலே 4 நாம் வாசிக்கிறோம், அந்த ஆண் பிள்ளையை பட்சித்து போடும்படியாய் வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. ஆனாலும் அந்த ஆண் பிள்ளை தேவனுடைய சிங்காசனத்திற்கும் தேவனிடத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. 17 நாம் பார்க்கிறோம், தேவனுடைய கற்பனைகளை வெளிப்படுத்தின விசேஷம் 12:13-17 வாசிக்கிறோம், தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களுமாகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. சாத்தான் இங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு சாட்சியாய் வாழுகிறார்களோ, எப்படியாவது அவர்களை யுத்தம் பண்ணி அவர்களை பட்சித்து போட வேண்டும், அவர்களை ஜெயித்து விட வேண்டும், அவர்களை பலவீனப்படுத்த வேண்டும் என்று அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். யாத்ராமத்திலே நாம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வெளியே வந்ததை குறித்து நாம் வாசிக்கிறோம். அங்கே பார்வோன் என்ற ராஜா இந்த இருளின் அதிபதிக்கு அடையாளமாய் இருக்கிறான். அங்கே மோசே ஆண்டவர் ஒரு தலைவனாக எழுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும் பொழுது அங்கே பார்வோன் என்ன சொல்கிறான் நாம் வாசிக்கிறோம். யாத்ராம் 3:10 அவர்கள் பெருகாத படிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞனோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும். இதைதான் சாத்தானுடைய உபாயமாய் தந்திரமாய் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் பெருகக்கூடாது, தேவனுக்கென்று ஒரு சந்ததி உண்டாகக்கூடாது, அதோடு கூட யுத்தம் பண்ண வேண்டும். எப்படி பார்வோன் இந்த இஸ்ரவேல் ராஜ்யம் உருவாவது, அவர்கள் தேவனுக்கென்று ஒரு சந்ததியை உருவாகிறார்கள், அது எப்படியாவது குலைத்து போட வேண்டும் என்று உபாயம் பண்ணி அந்த மருத்துவச்சிகளுடைய சொல்லி பிறக்கிற பிள்ளை ஆண் பிள்ளையாக இருந்தால் அதை கொன்று போடுங்கள், நதியிலே தூக்கி போட்டு விடுங்கள். இன்றைக்கும் சாத்தான் அந்த உபாயத்தை பின்பற்றுகிறான். பவுல் சொல்கிறார், சாத்தானுடைய தந்திரங்களை நாங்கள் அறியாதவர்கள் அல்லவே என்று கொரிந்தியர்களே சொல்கிறார். சாத்தான் உபாயம் எப்பொழுதும் தேவனுடைய சபையை பலவீனப்படுத்த வேண்டும். தேவனுடைய சபையிலே ஆண்களைப் போல புருஷர்களைப் போல இருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகளை எப்படியாவது விழத்தட்ட வேண்டும், அவர்களை எப்படியாவது பலவீனப்படுத்த வேண்டும், அவர்களை மனமடைவடை செய்ய வேண்டும், அவர்களுக்கு அவிசுவாசத்தை கொடுத்து அவநம்பிக்கை கொடுத்து சபையை பலவீனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் மிகவும் உறுதியாக அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். சாத்தானுடைய உபாயத்தை நாம் அறிந்து கொண்டால், தந்திரங்களை அறிந்து கொண்டால் அவனை எதிர்த்து நிற்பதற்கு நாம் தயாராக முடியும். இங்கே நாம் பார்க்கிறோம், இங்கே ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போடும் என்று சொன்னாலும் அந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அப்படி அவர்கள் செய்யவில்லை. தேவனுக்கு பயந்ததினால் அவர்கள் ஒன்றை செய்யவில்லை. அவர்கள் தேவனுக்கு பயந்ததினால் தேவன் அந்த மருத்துவச்சிகளுடைய குடும்பங்களை தழைக்க பண்ணினார் என்று நாம் 21 வாசிக்கிறோம். நேற்று தினத்தில் நாம் கேட்டோம், கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம். ஆகவே நாம் எப்படியாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவளை பலப்படுத்தும்படி அவளை பாதுகாக்கும்படி அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது, தோளோடு தோள் கொடுத்து நிற்கும் பொழுது, நாம் கேட்டோம், சகோதரர் நோவாவின் காலத்தில் வாழ்ந்தால் முதல் ஆளாக நான் போய் நோவாவுக்கு தோள் கொடுப்பேன், கப்பல் கட்டுகிற பணியில் அவர் உற்சாகப்படுத்துவேன் என்று சொன்னார். அதுபோல சபையில் உள்ளதான சகோதரர்கள் தேவனுக்கென்று வைராக்கியமாக நிற்கக்கூடிய வாலிபர்கள் ஒருவளை மனம் திரும்பி வைராக்கியமாக வந்திருக்கலாம், எளிதாய் சாத்தான் அவர்களை விழச் செய்யலாம். அப்படிப்பட்ட சகோதரர்களுக்கு ஆண்டவரே அவர்களை சாத்தான் கொண்டு போகாதபடிக்கு, ஆண்டவரே அவர்கள் பின்வாங்கி போகாதபடிக்கு நான் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அப்படி செய்வார்கள். அப்படி செய்யும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை தேவன் தழைக்க செய்வார் என்று நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம், 6 இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே இடத்திலே ஆண்டவர் சொல்கிறார், பார்வனிடத்திலே போய் கேட்டு என் ஜனங்களை நான் கூட்டிக் கொண்டு போகப் போகிறேன், நாங்கள் வெளியே போக வேண்டும், எங்களுக்கு உத்தரவு கொடுங்கள் என்று சொல்லி கேட்க முடியாய் போகிறார். ஆனால் அந்த நேரத்தில் என்ன காரணத்தை சொல்லி அவரை அழைக்கிறார். முதலாவதாக நாம் வாசிக்கிறோம் 3 அதிகாரம் 8 வசனத்திலே, என்ன காரணத்தை சொல்லி ஜனங்களை வெளியே கூட்டிக் கொண்டு போகிறார் என்று நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 3:18 வசனம், அதில் பின்பதிலே நாம் வாசிக்கிறோம், எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுங்கள். மோசே பார்வனிடத்திலே போய் ஆண்டவர் இப்படிதான் கேட்க சொல்கிறார், என் ஜனங்கள் கர்த்தருக்கு பலியிட வேண்டும், ஆகவே அவர்களை போக விட வேண்டும் பலி செலுத்தும்படிக்கு. இன்னொரு காரணத்தை நாம் வாசிக்கிறோம் யாத்திராகம் 4:23 வசனத்திலே, எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு. குமாரன் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள். அதுக்கு முந்தின வசனத்தில் வாசிக்கிறோம், சிரேஷ்ட புத்திரன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை சொல்கிறார், எனக்கு ஆராதனை செய்யும்படி அல்லது என்னை தொழுது கொள்ளும்படி நீ ஜனங்களை புறப்படச் செய். தேவன் நம்மை எகிப்து என்றதான உலகத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு தேவன் பிரதானமான காரியங்களை இங்கே சொல்கிறார். அவர்கள் எனக்கு பலி செலுத்த வேண்டும், அவர்கள் எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும். 5:3 வசனத்திலே இன்னொரு காரணத்தை சொல்கிறார், கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்கிறார். ஆண்டவர் 7 பண்டிகைகளை அவர்களுக்கு கொடுத்தார். பண்டிகையினுடைய நோக்கம் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒன்றாய் கூடி வர வேண்டும். ஐக்கியத்தை குறிக்கிறது, அல்லது தேவனுடைய சபையை குறிக்கிறது, தேவனுடைய ஆலயத்தை குறிக்கிறது. தேவ ஜனங்கள் தன்னோடும் ஐக்கியப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், தன்னோடு நெருங்கி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அதே சமயத்தில் அவர்கள் எல்லாரும் ஒன்றாக ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே தான் பண்டிகையை கொண்டாட வாருங்கள் என்று கூப்பிடுகிறார். 3 காரணங்கள், எனக்கு பலி செலுத்த வேண்டும், எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும், எனக்கு பண்டிகை அவர்கள் கொண்டாட வேண்டும் என்ற 3 காரணத்துக்காக தேவன் நம்ம இந்த உலகத்தை விட்டு வெளியே அழைக்கிறார். இந்த உலகத்தை விட்டு வெளியே அழைக்கிறார் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தை விட்டு வேறெங்கும் நாம் போவதில்லை. அவர் நம்முடைய ஆவியையும் நம்முடைய இருதயத்தையும் இந்த உலகத்தை விட்டு அவர் பிரித்து விட்டார். நம்முடைய ஆவி ஜீவனாகி கிறிஸ்துவுக்குள்ளாக மறைந்திருக்கிறது. நம்முடைய இருதயம் பரலோகத்திலே பரத்துக்குரிய தேவனை நோக்கி இருக்கிறது. இந்த உலகத்தை விட்டு நாம் திரும்பி இருக்கிறோம் மனம் திரும்பும் பொழுது. இதே 3 காரியங்களை நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசிக்கிறோம். 11 ஆண்டவர் அளக்கும்படியாய் தூதர்களுக்கு சொல்கிறார். 11:3 வசனத்திலே, நீ எழுந்து 3 காரியங்களை நீ அளக்க வேண்டும் என்று சொல்கிறார். கைகோளுக்கு போன ஒரு அளவுகோலை கொடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் 16 அதனுடைய தேவனுடைய ஆலயத்தை நீ அளந்து பார், பலிபீடத்தை அளந்து பார், அதில் தொழுது கொள்கிறவர்களை அளந்து பார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆராதனையின் தரம் எப்படி இருக்கிறது என்று பார்க்க விரும்புகிறார். நம்முடைய பலிபீடத்திலே பலி இருக்கிறதா என்று அவர் அளந்து பார்க்க விரும்புகிறார். தேவ ஆலயமாய் நாம் கூடி வருகிறோமா, ஐக்கியமாய் நாம் கூடி வருகிறோமா, ஒருவரையும் நாம் நேசிக்கிறோமா, தேவனுடைய சபையாய் நாம் எப்படி இருக்கிறோம் என்று தேவன் நம்மை அளந்து பார்க்க விரும்புகிறார். ஆனால் சாத்தானோட உபாயம் என்னவென்றால் எப்படியாவது பலியை நீக்கிவிட வேண்டும். ஆராதனை செய்கிறவர்கள் ஆராதனை செய்யட்டும், பலி இல்லாத ஒரு ஆராதனையை செய்யட்டும் என்று சாத்தான் உபாயம் பண்ணுகிறான். பல உபாயங்களை அவன் கையாளுகிறான். தானியேல் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம் 2 அவன் எப்படி பரிசுத்தத்தை அசுத்தம் பண்ணுகிறான், பரிசுத்தத்தை எப்படி குலைச்சலாக்குறான் என்று சொன்னால் அன்றாடக பலியை நீக்கி விடுகிறான். அன்றாடக பலி என்று சொன்னால் ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கெட்ட எண்ணம் வந்துவிட்டது ஆண்டவரே, அதை நான் பலிபீடத்திலே வைக்கிறேன் ஆண்டவரே, அதில் இருந்து என்னை விடுதலையாக்க ஆண்டவரே என்று சொல்லும்பொழுது ஆண்டவர் அதை அந்த ஆசையை தேவன் அங்கீகரிக்கிறார், அந்த விருப்பத்தை தேவன் அங்கீகரிக்கிறார், அந்த செயலை அங்கீகரிக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கிறிஸ்துவுக்கு ஒப்பில்லாத இந்த காரியத்தை கர்த்தாவே நான் மாம்சத்திலே கண்டுவிட்டேன், ஆண்டவரே இவ்வளவு கொடிதான ஒரு மாம்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, என்னுடைய பொறாமை என்னுடைய பெருமை ஆண்டவரே நான் பலிபீடத்தில் என்னை வைக்கிறேன், இந்த எண்ணங்களை ஆண்டவரே நான் நம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து வைக்கிறேன், அதை எரித்து போடும் ஆண்டவரே, என்னுடைய பலிபீடம் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே என்று நான் ஆண்டவரிடத்திலே கேட்கும் பொழுது அந்த பலிபீடம் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பலிபீடமாய் காணப்படுகிறது. நான் குன்னூரிலே பிறந்தேன். அங்கே போகும்பொழுது குளிரான ஒரு இடம், அடிக்கடி பார்க்கும்பொழுது சில அடுப்புகளிலே பூனை படுத்திருக்கும். ஏனென்று சொன்னால் அந்த அடுப்பு எரிந்து கொஞ்சம் நாளாகிவிட்டது, ஆனால் எரிகிற அடுப்பாக இருக்குன்னு கொஞ்சம் மணல் இருக்கும். ஆனால் அந்த பூனை படுத்திருந்தது என்று சொன்னாலே அந்த வீட்டில் அந்த அடுப்பு பயன்படுத்தப்படவில்லை, சமையல் வேலை அங்கே நடக்கவில்லை என்று அர்த்தம். நம்முடைய பலிபீடம் எப்படி இருக்கிறது பிரியமானவர்களே? நம்முடைய பலிபீடம் தொடர்ந்து எரிகின்றதாக இருந்தால் பூனை மிருகங்கள் எல்லாம் வந்து அங்கே படுக்காது. ஆனால் அது எரியாததாய் எரிந்து பல நாட்களாக இருந்தது என்று சொன்னால் வெறும் சாம்பல் என்றோ இருந்த கறி தான் இருக்கிறது என்று சொன்னால் அது மற்றவர்கள் வந்து தங்கக்கூடிய இடமாய், அசுத்தம் வந்து தங்கக்கூடிய இடமாய் இருக்கும். ஆனால் தினந்தோறும் ஆண்டவரே நான் பலிபடத்துக்கு வருகிறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய ஒவ்வொரு அவயவத்தையும் என்று சொல்லும்பொழுது அங்கே பலிபீடம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆராதனை செய்கிறவர்கள், தொழுது கொள்கிறவர்கள் ஆண்டவரை என்று பார்க்கிறோம். யாத்ராமம் 4:23 நான் வாசித்தோம், எனக்கு ஆராதனை செய்யும்படியாக என் ஜனங்களை போகவிடும். அதே யோவான் என்ன சுவிசேஷம் 4:23 வசனத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்கிறார், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறவர்களை தேவன் தேடுகிறார், ஆவியோடும் உண்மையோடும். ஆனால் சாத்தானோட உபாயம் அப்படி மக்களை அனுமதிக்கக்கூடாது, தேவனுடைய சமூகத்திலே ஜனங்களை வரவிடக்கூடாது. அதற்கு உபாயத்தை அவன் பண்ணுகிறான். அதை நாம் யாத்ராமத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த ஜனங்கள் சும்மா இருக்க வேண்டாம், ஏனென்றால் சும்மா இருக்கும்பொழுது தானே அவர் பலி செலுத்தும்படியாக தேடுகிறார்கள். 5:8 வாசிக்கிறோம், அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள், அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம். அவர்கள் சோம்பலா இருக்கிறார்கள், அதனால் நாங்கள் போய் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரல் இருக்கிறார்கள். அவர்கள் சோம்பலா இருக்கிறார்கள், ஆகவே பலியிடுவோம் என்று தேவனிடத்திலே பலியிடுவோம் என்று அவர்கள் கூக்குரல் இடுகிறார்கள். இங்கே சும்மா இருங்கள் என்று, சோம்பலா இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பார்வனுடைய உபாயம் என்னவென்றால், ஜனங்களுக்கு கொஞ்சம் நேரம் கிடைத்தால் அவர்களுக்கு இந்த எண்ணம் வந்து விடுகிறது, தேவனுக்கு பலியிடுவோம் என்ற எண்ணம் வந்து விடுகிறது, தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று ஆசை வந்து விடுகிறது, தேவனுக்கு பண்டிகை கொண்டாடுவோம் என்றதான ஒரு விருப்பம் வந்து விடுகிறது. ஆகவே இதை நீக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும், அதிகப்படியான வேலையை கொடுத்து சுமையை அதிகரிக்க செய்து அவர்கள் நினைப்பதற்கே நேரமில்லாமல் ஆக்கிவிட வேண்டும். சாத்தானோட உபாயம். இன்றைக்கு உலகம் தொழில்நுட்பத்திலேயும் விஞ்ஞானத்திலேயும் எவ்வளவோ வளர்ந்து 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 மக்கள் ஃபாஸ்ட் லைஃப் அதில் போய்கொண்டே இருக்கிறார்கள். வேலை 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 வேலை, எல்லாம் துரிதம், ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக ஈட்டு விட்டு ஃபாஸ்ட்டாக சாவுது. ஆகவே இப்படிப்பட்ட வேகமான அதிவேகமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நேரமே இல்லை. குடும்பத்தாரோடு கூட உட்கார்ந்து பேசுவதற்கு நேரமில்லை, தேவனுடைய பிள்ளைகளோடு கூட சபையிலே செலவு செய்வதற்கு நேரமில்லை, தேவனை தேடுவதற்கு நேரமில்லை, வேதத்தை வாசிப்பதற்கு நேரமில்லை. சுமை அதிகமாக சுமத்துங்கள் கீழே நாம் வாசி, அது உண்மையான சோம்பல் இல்லை. அதை எப்படி நாம் அறிகிறோம் என்றால், அதை நாம் 6 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார் 7 6:7, எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான். அங்கே ஆண்டவர் நீங்கள் சோம்பலாயிருக்கல் என்று சொல்ல அவர்கள் கடிந்து கொள்ளவில்லை. ஆகவே பார்வோன் அவனுடைய எகிப்தினுடைய அதிபதிகள், இந்த ஜனங்கள் சும்மா இருப்பதற்கு விட வேண்டாம், அதிகமான சுமையை சுமத்துங்கள். இதுவரை 1000 செங்கல் ஒரு ஆள் அறுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வேண்டிய எரிபொருளை கொடுத்து விடுவார்கள், செங்கலை சுட்டு அதை மண்ணை செங்கலாக்குவதற்கு. இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எரிபொருளை கொடுக்க வேண்டாம், வைக்கோலை கொடுக்க வேண்டாம், அவர்களாகவே காடுகளுக்கு மலையில் எங்கேயாவது போய் விறகு எல்லாம் சேர்த்து வந்து அவர்களே அதை செய்ய வேண்டும். ஆனால் ஒரு நாளிலே செங்கலுடைய நம்பரை குறைக்கக்கூடாது, அதே அளவு செங்கலை அவர்கள் சுட்டாக வேண்டும். எவ்வளவு பாரம், ஏற்கனவே அவர்கள் காலையில் 7 ஆரம்பித்தால் வேலை 6 முடித்து 6-7 முடித்து களைத்து வீட்டுக்கு வருவார்கள். இப்பொழுது எரிபொருளை சேர்ப்பதற்கு அடிஷ்னலாக அதிகப்படியாக 3-4 நேரங்கள் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. கொடுமை. இன்றைக்கும் சாத்தான் அதே உபாயத்தை என்ற இளைய தலைமுறையிலே வாலிபர்கள் மத்தியிலே வேலை சுமை அதிகமாக்கி பணம் எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும், எப்படியாவது லட்சியத்தை அடைய வேண்டும், டார்கெட்டை அடைய வேண்டும், வேலை 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 என்ற பாரத்தை அதிகமாக்கி தேவனை தேடாதபடி, தேவனுடைய சமூகத்திலே வந்து தங்கிவிடாதபடி அவன் பார்த்துக் கொள்கிறான். தேவனை ஆராதிப்பது என்று சொன்னால் நாம் பாடல் பாடினோம், உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. அந்த இடத்தை சாத்தான் வந்து தொடுகிறான், தேவனோடு கூட நேரம் இல்லை. என்ன எனக்கு அந்த வேலை இருக்கிறது, இந்த வேலை இருக்கிறது, தேவனுடைய சமூகத்தில் உட்காருவதற்கு எனக்கு நேரமில்லை. மாத்தாளை போல பற்பல வேலைகள், பற்பல வேலைகள், கலக்கம், சாத்தான உபாயம். ஆனால் ஏசாயா 30:15 நாம் வாசிக்கிறோம், அமரிக்கையும் நம்பிக்கையும், மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். இரண்டு காரியம், வெறும் மனம் திரும்பினால் போதாது, உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை, மனம் திரும்ப வேண்டும், அமர்ந்திருக்க வேண்டும். எங்கே, தேவனுடைய பாதத்திலே. ஆண்டவரே நான் அமர்ந்திருக்கிறேன், நீ சொல்லும் ஆண்டவரே, நீ சொல்லும் நான் கேட்கிறேன் கர்த்தாவே. நேற்று தினத்திலே கேட்ட ஆண்டவரையும் நான் தரிசிக்க வேண்டும், உம்முடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும், உம்முடைய திருவுளத்தை சித்தத்தை அறிய வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் உட்காராதபடிக்கு இந்த 3 காரியங்களும் எப்படி வரும், தேவனுடைய சமூகத்திலே ஃபாஸ்ட் ஃபுட் எதுவுமே இல்லை. ஃபாஸ்ட்டாக எனக்கு உடைய சித்தத்தை வெளிப்படுத்தும் ஆண்டவரே, ஃபாஸ்ட்டாக ஆண்டவரே எனக்கு ஒரு என்னோடு கூட பேசும் ஆண்டவரே, ஃபாஸ்ட்டாக இல்லை. முதலாவது மனம் திரும்பி அமர்ந்து அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். அடுத்து அதே வசனத்தில் வாசிக்கிறோம், அமரிக்கையும் நம்பிக்கையுமே உங்களுடைய பலனாக இருக்கும். ட்ரஸ்ட் அண்ட் குவயட்னஸ், அமரிக்கை நம்பிக்கை. நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தான் இதை செய்யாதபடிக்கு வேலை 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 என்று அதிகப்படுத்தி விடுகிறான். எந்த வேலையாக இருந்தாலும் நாம் கவனமுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே உமக்கு சித்தமில்லாத அதிகம் பணம் கிடைக்கக்கூடிய எந்த வேலையும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவர் எந்த வேலையில் நான் சேர்ந்தால் ஆண்டவரே நான் உமக்காக வாழ முடியும், உம்மை நான் தேட முடியும், அமர்ந்திருந்து உடைய பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ள முடியும். அந்த வேலையை ஆண்டவரே எனக்கு தாரும் ஆண்டவரே. பணம் எனக்கு பிரதானமாக இருக்க வேண்டாம் ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யம் உடைய நீதி அதுவே என்னுடைய பிரதானமாய் இருக்கட்டும் என்று நாம் கேட்கும் பொழுது தேவன் நம்மை பாதுகாப்பார். தொடர்ந்து மோசே பார்வனிடத்தில் போய் கேட்கும் பொழுது அடுத்த உபாயத்தை அவன் பயன்படுத்த விரும்புகிறான். யாத்திராம் 8:25 தேவனுக்கு பலியிடுங்கள், ஆனால் எகிப்தருடைய 25 அப்பொழுது பார்வன் மோசையையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலே தானே பலியிடுங்கள். உலகத்திலேயே இருந்துட்டு ஆண்டவரை நீ ஆராதிக்க கூடாதா? உலகத்திலேயே இருந்துட்டு தேவனுக்காக நீ வாழக்கூடாதா? தவறான உறவு அது பரவாயில்ல, அது இருந்துகிட்டே இருக்கட்டும் ஒரு பக்கம், ஆனால் இன்னொரு பக்கம் வேதத்தை வாசித்துக் கொண்டிருப்போம். தவறான பழக்கங்கள் அது இருந்து கொண்டே இருக்கட்டும், தேவனை நாம் தேடுவோம், சபையில் போய் ஐக்கியம் கொள்வோம். இன்றைக்கு அநேகரை சாத்தான் அப்படி வஞ்சித்து விட்டான். மனம் திரும்பி சபைக்கு வருகிறார்கள், ஆனாலும் உலக நண்பர்களை முழுமையாக துண்டிக்கவில்லை. தன்னோடு கூட குடித்த அல்லது தவறான பழக்கத்துக்கு அறிமுகப்படுத்த நண்பர்களை கட் பண்ண முடியவில்லை. அந்த விருப்பம் இல்லை, விருப்பமாவது இருக்க வேண்டும். தேவன் நமக்கு பலனையும் கிருபையும் தருவார். அதனுடைய விளைவு என்ன? மனம் திரும்பி வந்த பிறகும் பழைய நண்பருடைய புல் இங்கேயே இருந்து, ஏன் என்னோட என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏன்டா கட் பண்ணுற? நாங்கள் உன்னை ஆலயத்துக்கு போகண்டான்னு சொல்கிறோமா? வேதத்தை வாசிக்க வேண்டான்னு சொல்கிறோமா? ஏன்டா என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுற? ஆமாம், அவர்கள் சொல்லுவது சாத்தானுடைய உபாயம் மென்மையானதை போல தோன்றுகிறது. அதனுடைய விளைவு பின்மாற்றம். சாத்தான் அவளை பறித்து கொண்டு போகிறான், அதிக கோபம் கொண்டு யுத்தம் பண்ணுகிறான். நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, அந்தகாரத்தின் லோக அதிபதிகளோடு கூட, துறைத்தனங்களோடு கூட, அதிகாரங்களோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு என்று நாம் வாசிக்கிறோம். பறித்து கொண்டு போகிறான். ஆண்டவரே, நாங்கள் ஒருவரையும் விட்டுவிடக்கூடாது கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் உம்மை ஆராதிக்க முடியாய், பலி செலுத்த முடியாய், ஆண்டவரே உங்கள் பண்டிகை கொண்டாட முடியாய், நாங்கள் உலகத்தை விட்டு வெளியே போக வேண்டும், நாங்கள் எங்கள் பிள்ளைகள் எல்லாரும். இன்னொரு தந்திரத்தை சாத்தான் சொல்லுகிறான். 8:28 வாசிக்கிறோம். ஒன்று, நீங்கள் எகிப்திலேயே பலியிடுங்கள், இங்கேயே நீங்கள் இருந்தீங்க, உலகத்தை விட்டு போகணும்னு நினைக்க வேண்டாம். உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய காரியங்கள், சிலர் மனம் திரும்பாத உறவினர்களோடு கூட நெருங்கி பழகியிருப்பார்கள். அவர்கள் போகிற கோயிலுக்கும் இவர்கள் போவது வருவது. ஆனால் அந்த சாத்தானுடைய உபாயம், ஏன் இங்கேயே பலியிடுங்கள், இதையும் செய்து கொண்டு தேவனையும் ஆராதியுங்கள், அது முடியாது. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தமே இல்லை, அநீதிக்கும் நீதிக்கும் அதில் பிணைக்கப்பட வேண்டாம் என்று வேதம் சொல்கிறது. ஞாயிற்றுக்கிழமையிலே புரஜாதியினுடைய கோயிலே ஒரு பண்டிகை, ஆகவே அவர்களிடத்திலே எங்களுக்கு தேவனுடைய சபையில் உள்ள கூட்டம் தான் முக்கியம் என்று சொல்வதற்கு தைரியம் இல்லை. அன்றைக்கு போய்விடுகிறார்கள் பெற்றோர். பெற்றோர் ஆரம்பத்திலே அது என்ன பரவாயில்ல, பிரதர்கிட்ட வந்து சொல்லிக்கலாம், சாதாரண ஒரு ஃபோன் தானே, பிரதர் இன்னைக்கு ஒரு கருமாதி இருந்துச்சு அதனால் ஞாயிற்றுக்கிழமை வர முடியல, பிரதர் இன்னைக்கு காது கொத்து இருந்துச்சு அதனால் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர முடியல அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஏதோ ஒரு நாள் என்றால் புரிந்து கொள்ளலாம், ஆனால் நிலைமை என்ன? அவருடைய பிள்ளைகள் நாம் கேட்டது போல அவிசுவாசியான புரஜாதனி பெண்களோடு கூட ஆண்களோடு கூட விவாக உறவு கொள்கிறார்கள். அதற்கு பிறகு பெற்றோர் கண்ணீர் விடுகிறார்கள். என்ன பிரயோஜனம்? ஆரம்பத்தில் நாம் ஒரு வழி அவர்களுக்கு வகுத்து கொடுத்து விட்டோம். இங்கேயே இருந்து பலியிடுங்கள், இங்கேயே இருந்து சபையிலையும் நான் இருக்கிறேன், ஆனால் அவர்களிடத்திலே போய் உங்களுக்கும் நான் சப்போர்ட்டாக இருக்கிறேன் என்று சொன்னால் அது சாத்தானுடைய தந்திரம். இன்றைக்கு இப்படியா குடும்பங்களை தேவனை விட்டு நீக்குகிறான், குடும்பங்களை பறித்துக் கொள்கிறான் சாத்தான், சாத்தானுடைய தந்திரம். அடுத்தது கீழே நாம், ஆனால் மோசே சொல்கிறார், நாங்கள் இங்கேயே இருந்து நாங்கள் பலியிட முடியாது. மெய்ப்பர்களை நீங்கள் அருவருக்கிறீர்கள், ஆடுகளை மாடுகளை நீங்கள் அருவருக்கிறீர்கள், அவைகளை எப்படி நாங்கள் இங்கேயே நாங்கள் பலி செலுத்த முடியும்? தேவனுடைய காரியம் உலகத்தாருக்கு அருவறுப்பாக இருக்கிறது. அவர்கள் மத்தியிலே நாம் அதை செய்யும் பொழுது அவர்கள் அதை கிண்டல் செய்வார்கள், கேலி செய்வார்கள், அதை அருவறுப்பார்கள். அதை ஒரு காலம் நம்மை பாதிக்கக்கூடாது. இல்லை, தேவன் என்னை விட்டு வெளியே வர சொல்கிறார். 10 நாம் வாசிக்கிறோம். 11 அடுத்து பார்வோன் தலை மோசே போய் கேட்கிறார், நாங்கள் எல்லாரும் போக வேண்டும் என்று சொல்லி, குழந்தைகள், எங்களுடைய ஆடு மாடுகள், உங்களுடைய மனைவிமார்கள், முதியோர், இளைஞர், 10:9 எல்லாரும் நாங்கள் போக வேண்டும் என்று சொல்கிறார். அதற்கு பார்வோன் சொல்கிறான், அப்படி வேண்டாம், புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், மீதி பேரெல்லாம் இங்கேயே இருக்கட்டும். அப்பா மட்டும் இன்றைக்கி சபைக்கு போட்டுண்டா, அப்பா மட்டும் இன்றைக்கி இந்த காரியத்தை செய்யட்டும், நம்மளாம் இங்கே போயிடுவோம். சாத்தானுடைய உபாயம் தந்திரம். இல்லை, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கடந்த செய்தியை நாம் கேட்டோம். நோவா உலகத்தை குறித்து எனக்கு அக்கறையில்லை, உலகம் ஆக்கணைக்குள்ளாய் தீர்க்கப்பட்டது. ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் வைராக்கியமாய் உமக்கென்று நாங்கள் வாழ்வோம், நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். பேழைக்குள்ளாக நாற்றம் எடுத்தாலும் சரி, பேழைக்குள்ளாக எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, ஆண்டவரே பேழையை விட வெளியே போகும் பொழுது அது இதைவிட மோசமாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழியை சொல்லுவார்கள், ஃப்ரையிங் பேன் டு ஃபயர் என்று சொல்லுவார்கள். ஒரு வறுக்கக்கூடிய சட்டிலே வறுத்து கொண்டே இருக்கும்பொழுது இந்த சூடு எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லி தவறி கீழே விழுந்ததாம், அதை வெளியே விழும்பொழுது எரிகிற நெருப்பிலே விழுந்ததாம். அது போலத்தான் ஆண்டவரே, இந்த குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் ஆண்டவரே, நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டால் போதாது, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். சாத்தான் இடத்திலிருந்து என்னுடைய பிள்ளைகளை விடுதலையாக்குகிறேன் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் உமக்கு சொந்தம். ஒரு நாள் கூட கர்த்தாவே அவர்கள் சாத்தானை சொந்தமான இருக்கக்கூடாது ஆண்டவரே. எவ்வளவு நாட்கள் ஆனாலும் ஆண்டவரத்தில் நான் போராடப் போகிறேன். மோசே ஒரு தடவை கேட்டுவிட்டு இல்லை என்று சொல்லி வந்துவிடவில்லை, தொடர்ந்து போய் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். சொல்லப்போனால் மோசே கேட்க ஆரம்பித்த உடனே மக்கள் எல்லாரும் அதிகமாக உபத்திரப்படுத்தப்படுகிறார்கள். 5:23 நான் வாசிக்கிறோம், நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான். நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே. சில குடும்பங்கள் சொல்வதை பார்த்திருக்கிறேன், மனைவி ரட்சிக்கப்பட்ட உடனே கணவன் சபைக்கு 1-2 முறை வந்திருப்பார், உபத்திரவம் அதிகமாகிவிட்டது. நடந்திருக்கிறது. சபைக்கு என்னைக்கு வந்தனோ எங்கள் வீட்டில் பிரச்சனை பிரதர், நான் இனிமேல் சபைக்கு வரல, ஆண்டவர் மேலே இருக்கக்கூடிய விசுவாசம் போய்விட்டது, மீண்டுமாய் பழையபடி விக்கிர ஆராதனைக்கே போய்விடுகிறார்கள். தேவனை தேட ஆரம்பிக்கும் பொழுது சாத்தன் அதிகமாய் யுத்தம் பண்ணுகிறான். உபத்திரவத்தையும் போராட்டத்தையும் கொடுத்து விட்டு எப்படியாவது இவர்களை விட்டு இதை விட்டு உடச்சு விரும்புகிறான். ஆனாலும் மோசே அதற்கு இடம் கொடுக்கவில்லை. இல்லை, நான் போய்த்தான் ஆவேன். எத்தனை முறையானாலும் ஆண்டவரே, நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பமும் ஒரு குறையும் நான் விட்டுவிட மாட்டேன் ஆண்டவரே. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாம் போராடி ஆண்டவரத்திலே நாம் கேட்டு அந்த விருப்பத்தை தெரிவிக்கும் பொழுது தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் முழுமையாக விடுதலையாக்கினது போல நம்மையும் அவர் விடுதலையாக்குகிறார். மீண்டுமாய் ஒரு உபாயத்தை அவன் சொல்கிறான், 10:24 அப்பொழுது பார்வன் மோசை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுடனே கூட போகலாம் என்றான். பொருளை நினைக்கலாம், ஆடு மாடு தானே, அதை விட்டுட்டு போயிடலாம் என்று சொல்லி எண்ணலாம். ஆனால் ஜனங்கள் வெளியே பலி செலுத்த முடியாது போகிறார்கள். ஆடுகளையும் மாடுகளையும் மிகைத்தில் விட்டுவிட்டு போய்விட்டால் இவர்கள் எப்படி ஆண்டவருக்கு பலி செலுத்துவார்கள்? பலி செலுத்தக்கூடிய காரியம் இல்லை. ஆனால் ஆராதனை செய்யட்டும் என்று சொல்லிவிடுகிறார்கள். பலி இல்லாத ஆராதனை. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் இப்படித்தான் ஈடுபட்டிருக்கிறது. ஆராதனை ஆராதனை என்று சொல்லி அவர்கள் கூடி நடனமாடி பாடல் பாடி, ஆனால் அவங்களுக்கு வாழ்க்கையிலே பலி இல்லாத ஆராதனை. பலியை பலி கொடுக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் இங்கே விட்டுவிட்டு நீங்கள் செய்யுங்கள். சாத்தான் அதற்கு பயப்படுவதில்லை. அப்படிப்பட்ட ஆராதனை கூட்டங்கள் அதற்கு சாத்தான் கவலைப்படுவதில்லை. ஏனென்று சொன்னால் ஆடுகளையும் மாடுகளையும் நான் இங்கே இருந்து வைத்து விட்டேன், அவர்களுக்கு பலி செலுத்துவதற்கு ஒன்றுமில்லை. பலி இல்லாத ஆராதனை. கண்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை பார்க்கட்டும், என்னுடைய வாய் உமக்கு பிரியமானதை பேசட்டும், என் சரீரத்தின் ஒவ்வொரு அவையும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்யட்டும். இதோ எனக்காக ஒரு சரீரத்தை உண்டு பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்யும்படிதோ வருகிறேன் என்றதான பலி இன்றைக்கு இல்லை. ஆனால் பாடல் பாடி நடனமாடி அது ஆராதனை என்று அழைக்கிறார்கள். பலி இல்ல ஆராதனை ஆராதனையே அல்ல பிரியமானவர்களே. சாத்தான் எப்படியாவது பலியை நீக்கிவிட வேண்டும். தானியேல் வாசித்தோம், அன்றாட பலியை நீக்கிவிடு, பலி இல்ல ஆராதனை எவ்வளவு வேண்டுமானாலும் செய்யட்டும் என்று ஜனங்களை உற்சாகப்படுத்தி விடுகிறான். கடைசியாக பிரியமானவர்களே, நம்முடைய பலிபீடத்திலே பலிபீடம் எரிந்தது எப்பொழுது? எப்பொழுது ஆண்டவரே என்னுடையத்திலே பிரியமில்லாத இந்த காரியத்தை ஆண்டவரே பலிபீடத்திலே வைக்கிறேன், ஆண்டவரே நீர் சுத்திகரியும், ஆண்டவரே நம்முடைய அக்கினால் எரித்துவிடும், நம்முடைய பரிசுத்த ஆவி ஆண்டவரே அதை மாற்றிவிடட்டும் என்று சொல்லி எப்பொழுது நாம் கேட்டோம் பிரியமானவர்களே? அல்லது தேவனுக்கு வெறும் பாடலை பாடிக்கொண்டு நானும் ஆண்டவரை துதிக்கிறேன் ஆராதிக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அதிலே சாத்தான் பயப்படவே மாட்டான். ஏனென்றால் அதனுடைய அவனுடைய உபாயம், அவனுடைய தந்திரம், நீங்கள் போங்கள், ஆனால் ஆடுகளையும் மாடுகளையும் இங்கே விட்டுவிட்டு நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லுகிறான். சாத்தானுடைய உபாயம் தந்திரம். இன்னொரு உபாயம் அதை நாம் பார்க்கிறோம், எப்படியாவது ஜனங்களை மனமடிவாக்க வேண்டும். யாத்ராமம் 6:9 வாசிக்கிறோம், இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான், அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசைக்கு செவிகூடாமல் போனார்கள். மனமடிவை உண்டாக்குவது, பிள்ளைகளை குறித்த கவலை, வேலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, சபையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒவ்வொரு பிரச்சனையாய் கொண்டு வந்து கவலைப்பட வைத்து மனமடிவாக்கி அங்கே மோசையோ தேவனோ பேசும்பொழுது அதற்கு செவி கொடுக்க முடியாமல் போய்விடுகிறது. டிப்ரெஷன், டிஸ்கரேஜ்மெண்ட், சோர்வு, அதீரியம், கவலை. ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனை விழும்போது ஆண்டவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார், நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவரே இந்த பிரச்சனையில் இருக்கிறேன், நமக்கு தெரியப்படுத்துகிறேன் ஆண்டவரே, உண்மை அன்றி கர்த்தாவே ஒன்றும் சம்பவிக்காது கர்த்தாவே. ஆண்டவரே நீர் சிங்காசனத்தில் இருக்கிறீர், தோல்வி போல தோண்டினாலும் பிரச்சனைகள் ஆண்டவரே மலைகள் போல எழும்பினாலும் நாம் பாடின கத்தரை பாடியே போட்டிடுவோமே. இந்த பாடலை பாடினோம், யோர்தான் பிரவாகித்து வருகிறது போல வந்தாலும் ஆண்டவரே நீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறீர், நீர் சிங்காசனத்தில் இருக்கிறீர் ஆண்டவரே. நாம் கேட்டோம், ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஒருவேளை கடந்த கால பாவங்களை நினைப்பூட்டி உங்களை மனமடிவாக்கலாம், சோறுபடைய செய்யலாம். ஆனாலும் ஆண்டவரே, ஆட்டுப்புட்டின் ரத்தத்தினாலே, சாட்சியின் வசதத்தினாலேயும் நான் சாத்தானை ஜெயிக்க முடியும். மரணம் நேரிடுறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி, ஆவிக்குரிய மரணத்துக்கு நான் தப்புவதற்கு அது ஒன்றுதான் வழி. ஆண்டவரே, நீ சிங்காசனத்தில் இருக்கிறீர், சகலவற்றை மாளிகை செய்கிறீர், நீருடைய அப்பாவை போல தகப்பனை போல ஆண்டவரே நீ நேசிக்கிறீர், இயேசுவை நேசித்தது போல என்னையும் நேசிக்கிறீர். இப்படி அறிக்கை செய்யும் பொழுது சாத்தான் அவன் ஓடிவிடுகிறான். இவன் சத்தியத்தை அறிந்தவன் என்று சொல்லி அவனால் நம்மை மேற்கொள்ள முடியாது. சாத்தான் பார்வோன் கடைசியாக இவர்களை போக விட்டு விடுகிறான். கடைசி வாதை வந்தபொழுது அவள் எல்லாரும் போகிறார்கள். ஒரே ஒரு பலியை மட்டும் எகிப்திலே பஸ்கா ஆட்டுக்குட்டின் பலியை மட்டும் செலுத்தி விட்டு அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். புறப்பட்டு வனாந்திரத்திலே போகும்பொழுது அங்கே செங்கடல் கிட்டே வரும்பொழுது சாத்தான் விட்டப்பாடில்லை. ஐயோ, ஏன் ஜனங்கள் போகிறார்கள்? அந்த ஜனங்கள் எனக்கு சொந்தமானவர்கள், இருளுக்கு சொந்தமானவர்கள். இருளிலேயே அவர்கள் இருக்கட்டும், எகிப்தை விட்டு விடுதலை ஆகிவிட்டார்கள். ஆனாலும் எல்லைகளிலேயே சிலர் தங்கிவிட விரும்புகிறார்கள். கானானுக்குள்ளாய் பிரவேசிக்க விருப்பமில்லை. எல்லையில் இருந்தாலும் சாத்தான் அங்கேயும் தொடர்ந்து வருகிறான். அநேகர் பாவத்தை விட்டுவிட்டு வந்திருக்கலாம், உலக வாழ்க்கையை விட்டுவிட்டு வந்திருக்கலாம். ஆனால் ஃபுட்போர்டிலே பிரயாணம் பண்ணக்கூடிய பிரயாணிகள், ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் முதலாவது ஃபுட்போர்டில் நிற்கிறவங்க தான் கீழே விழுந்து அடிபடுவார்கள், சாவார்கள். சபையிலே சகோதரர்களே, நீங்கள் ஃபுட்போர்டில் நிற்கிறது போல் நின்று கொண்டிருக்கிறீர்களா? வெளியே இருக்கிறவளையும் பார்த்து கொண்டே இருக்கலாம், எல்லாருக்கும் டாட்டா காமிக்கலாம். ஆனால் போலீஸ் சில சமயத்தில் ரத்தி சார்ஜ் வைத்து அடித்தாலும் அடி வாங்குவதும் அவர்கள் தான், முதல் அடி அவர்களுக்கு தான் விழுகும். ஏதாவது நடந்தால் கீழே விழுகலும் அவர்கள் தான். வேண்டாம் பிரியமல் ஆண்டவரே, நான் வனாந்தரத்திலே பார்டர்லேயே நான் நிற்க வேண்டாம் ஆண்டவரே, எல்லிலே நின்று கொண்டு என் வாழ்க்கையை நான் ஓட்ட வேண்டாம் ஆண்டவரே. தேவனே, நான் சபைக்குள்ளாக பேழைக்குள்ளாக நான் வந்து விடுகிறேன் ஆண்டவரே. எதையும் நான் தொங்கிக் கொண்டு போக வேண்டாம். சில பேர் பஸ்ல பின்னாடி ஏனில் ஏறிட்டு போவாங்க, மேலே உட்காந்துக்குவாங்க. வேண்டாம் ஆண்டவரே, சபையில் நாம் எங்கே இருக்கிறோம் பிரியமானே? ஏதோ பேருக்காக வந்து தலையை காமித்து விட்டு போவது, வராட்டி ஏன் வரமாட்டேன்னு கேட்பாங்களே, என்ன நினைப்பாங்களே, மனிதருக்காக மனிதருக்கு பயப்படக்கூடிய பயத்துக்காக எத்தனை பேர் நாம் சபைக்கு வருகிறோம். இல்லை ஆண்டவரே, என்னை சபையில வைத்திருக்கிறீர், பாதுகாப்பா வைத்திருக்கிறீர், நடுவில் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த உலகம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, அது அவர்களுக்கு ஒரு பொருட்டல்ல ஆண்டவரே. நான் உம்மை ஆராதிக்கிறவனாக, பலி செலுத்துகிறவனாக, பண்டிகை கொண்டாடுகிறவனாக, உற்சாகமாய் நமக்கு ஒவ்வொரு வாரம் இந்த சபையாய் தேவனையுடைய பிள்ளைகளோடு கூட கூடி வரும்பொழுதெல்லாம் ஒரு ஐக்கியம், அதுல ஒரு உற்சாகம், அதுல ஒரு தைரியம், ஒரு பலப்படுத்தல். சாத்தானை நாம் ஐக்கியமா இருக்கும் பொழுது அவன் எதிர்க்கலாம் பிரியமானவர்களே. ரெண்டு மூணு பேருடைய நாமத்தினாலே கூடியிருக்கும் பொழுது பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலையும் கட்டப்பட்டிருக்கும். அதுதான் நம்முடைய விசுவாசம். அவை ஆண்டவரே, நாங்கள் சாத்தானுடைய தந்திரங்களை அறியாதவர்கள் அல்ல என்று போல் சொல்கிறது போல, சாத்தானுடைய ஒவ்வொரு உபாயத்தையும் அறிந்தவர்களாய் ஆண்டவரே, நாங்கள் முற்றிலுமாய் மேற்கொள்வர்களாய் நாங்கள் மரங்களுக்கு அனுகிரகம் செய்யும் ஆண்டவரே. மோசே பார்வோனிடத்தில் கேட்டது போல, மிருகம் அல்ல ஒரு குழம்பையும் நான் விட்டுவிட மாட்டேன், ஒரு குழம்பை கூட விட்டுவிட மாட்டேன் என்று சொன்னால், அன்காம்ப்ரமைசிங் ஸ்டாண்ட், சமரசம் செய்யாத ஒரு ஸ்டாண்ட். சரி சரி, குழம்பு தானே, அதை விட்டலாம் என்று சொன்னால் அந்த குழம்பை வச்சு அப்புறம் அதை கேட்டு இதை கேட்டு ஒன்றாய் உருவி விடுவான். ஒன்றுமில்லை சாத்தானே, உனக்கும் எனக்கும் ஒன்றுமில்லை. இயேசு அப்படிதான் சொன்னார், உனக்கும் எனக்கும் ஒன்றுமில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கும் எனக்கும் இடத்துல ஒன்றுமில்லை. அல்லது சொல்லுவார்களா, அல்லது உன் குழம்பு இங்கே தான் இருக்கு, நீ வா, அந்த குழம்புலாம் சேர்த்து பார்த்தா எவ்வளோ விலை குழம்பு என்று சொன்னால், ஆட்டு காலில் கீழே இருக்கக்கூடிய அந்த லாடம் அடிக்கக்கூடிய பகுதி, எதையாவது அதை பார்க்குவதற்கு எடுப்பதற்கு போவார்கள். அதே சொல்கிறார், எகிப்துக்கு குதிரையை வாங்க போக வேண்டாம், அந்த குழம்பு எல்லாம் எடுக்க போக வேண்டாம். ஏன்? ஆண்டவர் நம்மையும் அப்படி தான் நினைச்சிருக்கார், உலகத்தோளாக போக வேண்டாம், போய் பார்ப்போமே, போய் எடுக்க பார்ப்போமே, எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. வேண்டாம் பிரியமானவர்களே, தேவன் நம்ம எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார். மோசே சொன்னது போல, ஒரு குழம்பை கூட நான் விட மாட்டேன். சபையில் இருக்கக்கூடிய முப்பில் இருக்கக்கூடிய நான் அப்படிதான் விரும்புகிறேன் ஆண்டவரே, சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஆண்டவர் உமக்கு சொந்தம், ஒருவராகிலும் இழப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும், யாரும் காம்ப்ரமைஸாக இருக்கக்கூடாது கர்த்தாவே என்றுதான் போராட வேண்டும். ஆண்டவர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். கடைசி காலத்திலே சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து அவன் அதிகமாய் கிரியை செய்கிறான். அவனுடைய தந்திரங்களை நாம் அறிந்தவர்களாக இருந்தால் எளிதாய் அவனோடு கூட யுத்தமணி நாம் ஜெயிக்க முடியும். கர்த்தர் நமக்கும் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக, நம்முடைய சபைகளை வரக்கூடிய நாட்களை பலப்படுத்துவாராக. ஆமீன்.